இந்த நாளிலும் கூட நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்கின்ற வேதவசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 4:48 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 4:48. அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். இந்த இடத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ராஜாவின் மனுஷன் என்று வேதம் அவனை குறித்து சொல்லுகிறது. இவன் ஏரோத ராஜாவின் அரண்மனையிலே வேலை செய்கிற ஒரு மனுஷன். அந்த மனுஷனுடைய மகன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையில் இருந்த பொழுது இயேசு கிறிஸ்து, நீ போகலாம், உன் மகன் பிழைத்திருக்கிறான் என்று சொல்லுகிறான். அப்பொழுது அந்த மனுஷன் அதை நம்பி போகிறான். போகிற வழியில் அவனுடைய வீட்டிலிருந்து வேலைக்காரர்கள் வந்து சொல்லுகிறார்கள், உம்முடைய மகன் சுகமடைந்து விட்டான் என்று. அப்பொழுது இயேசு கிறிஸ்து அவனுக்கு, உன் மகன் பிழைத்திருக்கிறான் என்று சொன்ன நேரமும் அந்த மகன் சுகமடைந்த நேரமும் ஒன்றுதானோ என்று அவன் அதை கண்டுபிடித்து அதை விவரமாய் கேட்டு தெரிந்து கொண்டு அதன் பிறகு விசுவாசித்தான். அவனிடத்தில்தான் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார், நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள். இன்றைக்கும் இந்த கொரோனா வைரஸ்னாலே பாதிக்கப்பட்டு உலகத்தின் பல தேசங்களில், ஏறக்குறைய ஒரு 180 தேசங்களுக்குள் மிகப்பெரிய ஒரு மரண வீதியிலே ஜனங்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வியாதி ஒவ்வொரு தேசத்திலும் அதனுடைய வீரியம் அதிகரித்து கொண்டிருக்கிறது. அரசாங்கம் எவ்வளவு நடவடிக்கை எடுத்து அதை மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கட்டுப்பாட்டுக்குள் நம்முடைய தேசத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது நல்ல விஷயம். ஆனாலும் கூட இந்த சூழ்நிலையில் நாம் கட்டுப்படுத்த நாம் பல முயற்சிகள் எடுத்தாலும் உள்ளுக்குள் ஒரு விதமான மரண பயத்தோடே ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது எந்த நேரத்தில் நம்மை தாக்கிவிடுமோ என்ற ஒரு மரண பயம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஊடுருவி இருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆகையினாலே இப்பொழுது ஜனங்களுக்கு இதை குறித்த பல கேள்விகளோடு இருக்கிறவர்களுக்கு தேவ பிள்ளைகளாகிய நாம் தான் பதில் சொல்லணும். அவங்களுக்கு பதில் சொல்றதுக்கு நம்மகிட்ட வேதம் நமக்கு பதில் சொல்லுகிறது. அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் சிலரால் விசுவாசிக்க முடியாது என்று ஆண்டவர் சொன்னார். இந்த கொரோனா வைரஸும் ஆண்டவருடைய அடையாளங்களும் அற்புதங்களும் என்பதை நாம் எப்படி ஒப்பிட்டு பார்ப்பது என்றால், இதை கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலே லைவ் ஸ்ட்ரீம்ல நான் கொஞ்சம் குறுகிய விதத்திலே நான் சொன்னேன், அதை குறித்து ரொம்ப ஷார்ட்டா சொன்னேன். ஆனால் இப்பொழுது அந்த ஒரு காரியத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 24:7 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய வருகைக்கு முன்பதாக சம்பவிக்க போகிற 7 அடையாளங்களை குறித்து அந்த இடத்தில் பேசுகிறார். இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு வருகிறார், அவருடைய சீஷர்களும் உடன் இருக்கிறார்கள். தேவாலயத்தின் கட்டடங்களை இயேசு கிறிஸ்துவுக்கு அவர்கள் ஆச்சரியத்தோடு காட்டும் பொழுது ஆண்டவர் இயேசு சொன்னார், நீங்கள் பார்க்கிற இந்த கட்டடம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் ஏறாதபடிக்கு இடிபட்டு போகும் காலம் வரும் என்று சொல்லி சொன்னார். அதை சீஷர்கள் தங்கள் இருதயத்திலே வைத்துக் கொண்டு குழப்பத்தோடு இருந்தாங்க, இவ்வளவு பெரிய கட்டடங்கள் எப்படி ஒரு கல்லின் மேல் ஒரு கல் ஏறாதபடி இடிக்கப்பட்டு போகும். அப்பொழுது ஒலிவமலையிலே அவர்கள் அதன் பிறகு வந்து உட்காரும் பொழுது அந்த குழப்பத்தை அவரிடத்தில் கேள்வியாக வைக்கிறார்கள், ஆண்டவரே இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், இந்த கட்டடங்கள் எல்லாம் இடிந்து ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடி போகும் என்று சொன்னீரே, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும். அடுத்து அவங்க 2 கேள்வி வைக்கிறாங்க, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? அந்த கேள்விகளுக்கு இயேசு கிறிஸ்து தன்னுடைய வருகைக்கான அடையாளமாக 7 விஷயங்களை முன்வைக்கிறார். இந்த 7 விஷயங்களை இந்த 24:7 5, 6, 7 ஆகிய மூன்று வசனங்களிலே நாம் பார்க்க முடிகிறது. ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். நம்பர் 1. நம்பர் 2, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டும், ஆனாலும் முடிவு உடனே வராது. நம்பர் 3, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனங்கள் எழும்புவார்கள். நம்பர் 4, ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யங்கள் எழும்பும். நம்பர் 5, பஞ்சங்கள் உண்டாகும். நம்பர் 6, கொள்ளை நோய்கள் வரும். நம்பர் 7, பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். 7 அடையாளங்கள். இந்த 7 அடையாளங்களிலே கடந்த ஞாயிற்றுக்கிழமை இதை குறித்து நான் பேசினதிலிருந்து இன்றைக்கு வியாழக்கிழமைக்குள், அந்த ஞாயிற்றுக்கிழமை நான் செய்தி கொடுத்து கொண்டிருக்கும்போது லைவ் ஸ்ட்ரீம்ல சொல்லும் பொழுதே நான் சொன்னேன், இதிலே இந்த கொள்ளை நோய் என்கிற 6வது அடையாளம் தீவிரமாய் இது வந்து கொண்டிருக்கிறது. இதை குறித்து உலகத்திலே ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமாக பல காரணங்களை சொன்னாலும், எல்லாவற்றை விட நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரணம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து தன்னுடைய வருகைக்கு முன்பதாக என்னென்னலாம் நடக்கும் என்று அடையாளங்களை அவர் காண்பித்தாரோ அந்த அடையாளங்களைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். இந்த கொள்ளை நோய் வருகிறதின் பாதிப்புக்காக நாம் ஜெபிக்க வேண்டும், ஜனங்களை தேற்ற வேண்டும், அதை பாதிக்காதபடிக்கு நாம் நம்மை காத்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, இதையெல்லாம் தாண்டி ஒன்றை நாம் கவனிக்க வேண்டி இருக்கிறது. அது என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகை. அவருடைய வருகைக்கு முன்பதாக இவைகள் சம்பவிக்க வேண்டும் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்து துல்லியமாய் சொல்லி இருக்கிறார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை இதை நான் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே 6வது அடையாளம் வேகமாய் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இந்த கொள்ளை நோய் என்பது 6வது அடையாளம் தான், இன்னும் 7வது அடையாளம் ஒன்றுதான் இருக்கிறது, அதுதான் பூமி அதிர்ச்சி என்று சொன்னேன். அன்றைக்கு நான் அதை தற்செயலாய் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதே ஞாயிற்றுக்கிழமை க்ரோட்டோரி என்ற இடத்திலே மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்திருக்கிறது. அதைத் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை 2 நாட்களுக்கு முன்பதாக ரஷ்யாவிலே மிகப்பெரிய ஒரு பூமி அதிர்ச்சி சம்பவித்திருக்கிறது. இந்த வாரத்திலே இதை சொல்லுகிறதற்குள்ளேயே 2 பூமி அதிர்ச்சிகள் மிகப்பெரிய அளவுக்கு நடந்திருக்கிறது. ரஷ்யாவிலே 7.5 ஸ்கேல்ல அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சுனாமி எச்சரிப்பு கொடுத்து பின்பு அது வாபஸ் வாங்கப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு நடந்திருக்கிறது. எதற்காக இதையெல்லாம் நான் சொல்லுகிறேன் என்றால், 6வது அடையாளத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிற இதே நேரத்தில் 7வது ஒரு அடையாளமும் சம்பவிக்க தொடங்கிவிட்டதை நாம் பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக 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 சமீபம் என்பதைத்தான் யோசிக்க தோன்றுகிறது. அதைத்தான் நம்ம கவனிக்க வேண்டும். மிகவும் சமீபம். இதை பேச ஆரம்பித்துள்ள இந்த 4 நாட்களிலேயே அடுத்த அடையாளமும் சம்பவிக்கிறதை பார்க்கும் பொழுது, இது உண்மையிலேயே இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் எவ்வளவு துல்லியமாய் அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாய் சொன்னது நிறைவேறுகிறது என்பதை பார்க்க முடிகிறது. இதில் அதிர்ச்சி அடைவதற்கோ ஆச்சரியப்படுவதற்கோ ஒன்றுமில்லை. காரணம், வேதத்தில், பரிசுத்த வேதாகமத்தில் ஏற்கனவே இவைகளெல்லாம் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. சரி, அப்ப இந்த அடையாளங்கள் என்பது வேதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் வருகை, இனி அடுத்து நடக்க போகிற மிக முக்கியமான ஒரு காரியம் இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகை. அந்த நாளையும் அந்த நாளிகையும் ஒருவரும் அறியார்கள், பிதா தவிர ஒருவரும் அறியார்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்படி பார்க்கும் பொழுது அந்த நாளையும் அந்த நாளிகையும் இயேசு கிறிஸ்து சொல்ல மாட்டார். ஆனால் ஒன்று மாத்திரம் நமக்கு தெரிய வேண்டும், அவர் காண்பித்திருக்கிற அடையாளங்களை நாம் கவனித்து பார்த்தால் அந்த காலங்களை நம்மால் நிதானிக்க முடியும். இதை கர்த்தர் நமக்கு அடையாளப்படுத்துறார். அப்ப இந்த அடையாளங்களை நம்ம கவனிக்கணும், நாமும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அறியாதவர்களுக்கு பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட இந்த அடையாளங்களை நீங்கள் எடுத்து சொல்லி, இயேசு கிறிஸ்துவின் வருகை சம்பவிக்க போகிறது என்பதை நீங்கள் அவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். ஏன்னா அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் சிலர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க மாட்டார்கள் என்று அவரே சொல்லிட்டார். அடையாளங்களை காணாம சிலர் விசுவாசிக்க மாட்டாங்க. அதற்காகத்தான் சொல்லுகிறேன், இந்த அடையாளங்களை நாம் வேத புத்தகத்திலிருந்து எடுத்து காண்பித்து ஜனங்களுக்கு புரிய வைக்க வேண்டும். ஏன்னா அறியாமல் இருக்கிறார்கள், புரியாமல் இருக்கிறார்கள். உலகத்தில் நடக்க போகிற அடுத்த மிகப்பெரிய ஒரு காரியம், நித்தியத்துக்குரிய காரியம் தங்களுக்கு முன்பாக இருக்கிறதை புரியாமல் ஜனங்கள் இருக்கிறதை பார்க்கும் பொழுது நாம் அதை குறித்தும் ஜனங்களை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சரீரப்பிரகாரமாக இந்த நாட்களிலும் இந்த மரணத்திற்கு ஏதுவான கொடிய வியாதியை குறித்து எவ்வளவு எச்சரிப்புகள் கொடுக்கப்படுகிறது, இது நல்லது. ஆனால் இதை விட நம்முடைய ஆத்மா நரகத்திற்கு போய்விடாதபடிக்கு நமக்கு கொடுக்கப்படுகிற எச்சரிப்பு அதைவிட முக்கியமானது. சரீரத்தை மாத்திரம் கொலை செய்து ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாய் இராதவர்களுக்கு பயப்படாதிருங்கள். சரீரத்தையும் ஆத்மாவையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். மனுஷன் முழு உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று இயேசு கிறிஸ்து கேட்டார். ஆகையினாலே ஆத்மா முக்கியம். இப்ப இந்த அடையாளங்கள் என்கிற காரியத்தை குறித்து நான் வேதத்தை சற்று கவனித்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு முக்கியமான காரியங்களை குறித்தும் ஆண்டவர் ஒரு அடையாளத்தை கொடுத்து தான் அந்த காரியங்களை நிறைவேற பண்றார். நீங்க நல்ல பைபிளை கவனிச்சு பார்த்தீங்கன்னா எதையுமே ஆண்டவர் ஆல் ஆஃப் அ சடன் திடீர்னு அப்படி நடத்திட்டு போறது கிடையாது. முக்கியமான நிகழ்வுகள் எல்லாவற்றையும் அவர் முன்னறிவிக்காமல் செய்வதே கிடையாது. ரெண்டு நாட்களுக்கு முன்பதாக லைவ் ஸ்ட்ரீம்ல நான் உங்களுக்கு சொன்னேன், நியாய தீர்ப்பு. அந்த நியாய தீர்ப்பு என்கிறதை ஆண்டவர் நோவாவி நாட்களில் நடந்த நியாய தீர்ப்புக்கு 100 வருடத்திற்கு முன்பதாகவே, அந்த நாள் வருகிறதற்கு முன்பதாகவே கர்த்தரதை முன்னறிவித்து 100 வருஷங்கள் எச்சரிப்பை கொடுத்தார். சோதோம் குமராவின் அழிவுக்கு முன்பதாக கர்த்தர் ஆபிரகாமுக்கு அதை அறிவித்து கர்த்தர் அதற்காக ஜெபிக்க வைத்தார். ஆனாலும் தப்பவில்லை. நினிவே பட்டணத்திற்கு ஒரு நியாய தீர்ப்பை நியமிக்கப்பட்ட பொழுது 40 நாட்களுக்கு முன்பதாக அறிவித்து ஜனங்களுக்கு ஆண்டவர் எச்சரிப்பு கொடுத்தார். ஒரு மிக முக்கியமான நிகழ்வுகள் நடக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவர் முன்னதாக அறிவிக்காமல் திடீரென்று எந்த காரியத்தையும் செய்வதில்லை. உங்களுக்கு வேதத்திலிருந்து சில காரியத்தை கொடுக்க காண்பிக்கிறேன், கவனியுங்கள். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 7வது அதிகாரம் 10 முதல் 14 வரையிலும் உள்ள வேத வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், கவனித்து பாருங்கள். பின்னும் கர்த்தர் ஆகாசி, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள், அதை ஆழத்திலிருந்தாகிலும் உன்னதத்திலிருந்தாகிலும் உண்டாக கேட்டுக்கொள் என்று சொன்னார். ஆகாசோ, நான் கேட்க மாட்டேன், நான் கர்த்தரை பரீட்சை செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது ஏசாயா, தாவீதின் வம்சத்தாரே கேளுங்கள், நீங்கள் மனுஷரை விசனப்படுத்துகிறது போதாதென்று என் தேவனையும் விசனப்படுத்த பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். ஒரு அடையாளம். இந்த அடையாளம் என்ன அடையாளம் என்று கேட்டால், மனுக்குலம் பாவத்திற்குள் வந்தவுடனே, அதாவது ஆதாமும் ஏவாளும் ஆண்டவருடைய வார்த்தையை மீறின உடனேயே, ஆண்டவர் தன்னுடைய முதல் தீர்க்க தரிசனத்தை ஆதியாகமும் 3வது அதிகாரம் 15வது வசனத்திலே சர்வத்திற்கு நேராக வெளிப்படுத்தினார். அந்த முதல் தீர்க்க தரிசனம் என்ன சொல்லுகிறது? உனக்கும் ஸ்திரீக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவருடைய குதிங்காலை நசுக்குவாய் என்று அங்கேயே இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனம் அறிவிக்கப்பட்டது. அவருடைய சிலுவை மரணம் அறிவிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து பல இடங்களிலே பல தீர்க்கதரிசிகள் மூலமாக ஆண்டவர் அவ்வப்பொழுது ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். மோசேயின் நாட்களில் கர்த்தர் சொன்னார், உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் கடைசி நாளிலே எழும்ப பண்ணுவேன், அவருடைய வார்த்தைகளுக்கு செவிகொடாதவன் எவனோ அவனை நியாயம் விசாரிப்பேன் என்று மோசேயின் நாட்களிலே கர்த்தர் மோசே கொண்டு சொன்னார். பிலையாம் தீர்க்கதரிசியை வைத்து கர்த்தர் சொன்னார், யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் தோன்றும் என்று இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு சொல்லப்பட்டது. இப்படி தீர்க்கதரிசிகளின் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு அல்லது முதல் வருகை குறித்து பல சம்பவங்களிலே ஆண்டவர் சொல்லிக் கொண்டே வந்தார். இப்பொழுது அந்த உலக ரட்சகர், அவர் பிறப்பு எப்படி இருக்கும், அதற்கு ஒரு அடையாளம், இவர்தான் உலக ரட்சகர் என்பதற்கு ஒரு அடையாளத்தை இங்கு முன்வைக்கிறார். அது என்ன? ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்று சொல்லப்படுகிறது. உலக வரலாற்றிலேயே ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுகிற சம்பவம் உலக ரட்சகராகி இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலே மாத்திரம்தான் அது நடந்தது. இதுதான் உலக ரட்சகர் உலகத்திற்கு வந்திருக்கிறார் என்பதற்கு அடையாளம். அப்ப அவருடைய முதல் வருகைக்கு ஏறக்குறைய 650 ஆண்டுகளுக்கு முன்பாய் தீர்க்கதரிசியாய் வாழ்ந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் ஒரு அடையாளம் வச்சார். இயேசு கிறிஸ்து ஒரு கன்னிகையின் வயிற்றில் பிறப்பார் என்று சொல்லி அடையாளம் சொல்லப்பட்டது. 650 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த காரியம் அந்த தீர்க்க தரிசன வார்த்தையின்படியே இந்த உலகத்தில் வந்து நிறைவேறியது. அப்ப இதில் என்ன தெரியுதுன்னா, ஆண்டவர் ஒரு அடையாளத்தை சொல்லுகிறார் என்றால் அந்த அடையாளம் கண்டிப்பாக நிறைவேறும். அவருடைய முதல் வருகை அதற்கென்று ஒரு அடையாளம் சொல்லப்பட்டது. அந்த அடையாளத்தின்படியே இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகை கன்னிகையான மரியாள் மூலமாக இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்ததை உறுதிப்படுத்தினது. அப்ப இதிலிருந்து நமக்கு தெரிகிறது, முதல் வருகைக்கு ஒரு அடையாளம் சொல்லப்பட்டது. அந்த அடையாளத்தின்படியே அவருடைய முதல் வருகை சம்பவித்தது. இப்பொழுது இரண்டாம் வருகைக்கு முன்பதாக கொள்ளை நோய் என்பது ஒரு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் வருகைக்கு முன்பதாக சொல்லப்பட்ட அடையாளம் அப்படியே நடந்தது உண்மையானால், இந்த இரண்டாவது வருகைக்கு முன்பதாகவும் சொல்லப்படுகிற அடையாளங்களும் அப்படியே நிறைவேறும். இந்த அடையாளங்களின்படியே கிறிஸ்துவின் வருகை சம்பவிக்கும், அதுதான் உண்மை. இடையில பாத்தீங்கன்னா முக்கியமான சம்பவங்களுக்கெல்லாம் அடையாளங்களை கர்த்தர் வைத்தார்னு சொன்னேன். இப்ப நான் உங்களுக்கு இன்னொரு காரியத்தை உங்களுக்கு ஆதாரமாக காண்பிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரத்தை திறந்து கொள்ளுங்கள். இந்த 12வது அதிகாரத்திலே கிறிஸ்துவை விரோதிக்கிற, அவரிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்க மனதாயிருக்கிற வேதபாரகன் பரிசேயரிடத்திலே ஆண்டவர் ஒரு காரியத்தை பேசுகிறார். 12வது அதிகாரம் 38, 39, 40 ஆகிய 3 வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். அப்பொழுது வேதபாரகரிலும் பரிசேயரிலும் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள், ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல, மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார் என்று சொன்னார். இந்த இடத்தில் வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் வந்து, போதகரே, நீர் பிரசங்கிக்கிறீர், அற்புதம் செய்கிறீர், நீர் உண்மையிலேயே தேவனுடைய குமாரனானால் அதற்கென்று ஒரு அடையாளத்தை எங்களுக்கு காண்பியும், அப்பொழுது உண்மை நாங்கள் தேவனுடைய குமாரன் என்று ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொல்லி அவரிடத்தில் வந்து நிற்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அவர்களை கடிந்து கொண்டார். இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள் என்று, அந்த அடையாளம் தேடினவர்கள் அடையாளத்தை பார்த்துதான் என்னை தேவகுமாரன் என்று ஏற்றுக்கொள்ள நினைக்கிறாயே என்று அதை குறித்து கடிந்து கொண்டார். அது உண்மை. ஆனால் அதே நேரத்தில் அவர்களுக்கு கர்த்தர் ஒரு அடையாளத்தை சொல்லாமல் இருக்கவில்லை, புதுசாக ஒரு அடையாளத்தை கொடுக்கல, ஆனால் ஏற்கனவே நடந்த ஒரு சம்பவத்தை அடையாளமாக முன்வைத்தார். இது போல நடக்க போகிறது என்று அடையாளமாக முன்வைத்தார். அவர் என்ன சொன்னார்? யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அல்லாமல் வேறு அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. என்னது? யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல, மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். இதுதான் அடையாளம். யோனா ஒரு பெரிய மீனினால் விழுங்கப்பட்டு 3 நாட்களுக்கு பிறகு அவன் மீனினால் அவன் கக்கி வெளியே விடப்பட்டான். அதே போல மனுஷகுமாரனாகிய என்னையும் சிலுவையில் அறைவீர்கள். நான் தேவனுடைய குமாரன் என்பதற்கு அடையாளம் இதுதான். என்னை நீங்கள் கொல்லுவீர்கள், சிலுவையில் நான் மரித்து அடக்கம் பண்ணப்படுவேன், எப்படி மூன்றாவது நாள் யோனா மீனின் வயிற்றிலிருந்து வெளியே வந்தானோ, அதே போல நானும் மூன்றாவது நாள் கல்லறைக்குள்ளிருந்து வெளியே வருவேன். இதுதான் நான் தேவகுமாரன் என்பதற்கு அடையாளம். இது நடந்துச்சா? நடந்துச்சு. எப்படி யோனா மூன்று நாள் கழித்து அவன் மீனின் வயிற்றிலிருந்து வந்தது போலவே, அவர் சொன்ன அடையாளத்தை போலவே, இயேசு கிறிஸ்துவும் அடக்கமண்ணப்பட்டு மூன்றாவது நாளிலே உயிரோடு கல்லறையை விட்டு வெளியே வந்ததன் மூலமாக, யோனாவின் மூலமாய் காட்டப்பட்ட அந்த அடையாளத்தின்படியே தன் மூலமாகவும் நடக்கும். இதுதான் நான் தேவகுமாரன் என்பதற்கு அடையாளம் என்று சொன்னதும் நடந்துவிட்டது. ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகிய ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்களாக சொல்லப்பட்டு 650 ஆண்டுகளுக்கு பின்பு நடந்தது. யோனாவின் வாழ்க்கையில் சம்பவித்தது. இயேசு கிறிஸ்து அதை அடையாளப்படுத்தினார். அவன் மூன்றாவது நாள் மீனின் வயிற்றிலிருந்து வந்தது போல நானும் அடக்கமண்ணப்பட்டு மூன்றாவது நாள் கல்லறையை விட்டு வெளியே வருவேன் என்று சொன்னார். அந்த காரியமும் அப்படியே நடந்தது. இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை அடையாளமாக வைக்கிறார் என்றால் அந்த அடையாளங்கள் துல்லியமாய் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அவருடைய பிறப்புக்கு ஒரு அடையாளம் சொல்லப்பட்டது, நடந்தது. சிலுவை மரணத்தோடு உயிர் தழுதலையும் சேர்த்து அடையாளம் சொல்லப்பட்டது, அதுவும் நடந்தது. இப்பொழுது கொள்ளை நோய் என்பதும் இயேசு கிறிஸ்துவின் 2 வருகைக்கு முன்பதாக ஒரு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது, அதுவும் நடக்கத்தான் போகிறது. இதுதான் உண்மை. ஏற்கனவே சொல்லப்பட்ட மிக முக்கியமான காரியங்கள், அவருடைய பிறப்பு, சிலுவை மரணம், உயிர் தழுதல், இவைகள் அடையாளத்தின்படியே உண்மையாய் நடந்தது. அதே போல கிறிஸ்துவின் 2 வருகையும் சொல்லப்பட்ட அடையாளத்தின்படியே சீக்கிரம் நடக்க போகிறது. இந்த சந்ததி கிறிஸ்துவின் வருகையை உயிரோடு இருந்து சந்திக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். சொல்லப்பட்டிருக்கிற அடையாளங்கள் எல்லாம் வேகமாய் நிறைவேறிக் கொண்டிருக்கிறதை பார்க்க பொழுது இந்த சந்ததி கிறிஸ்துவின் வருகையை உயிரோடு சந்திக்கும் என்பதில் நான் ஆணித்தரமாய் விசுவாசிக்கிறேன். சிலர் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டார்கள். இந்த அடையாளங்களை நீங்கள் எடுத்து சொல்லி ஜனங்களுக்கு புரிய வையுங்கள். ஒரு ஆத்மாவும் பாவத்தில் மரித்து நரகத்திற்கு போவது தேவ சித்தம் அல்ல. கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது இந்த கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் கூட சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். சொல்லுங்கள், எடுத்து சொல்லுங்கள், ஜனங்களுக்கு புரிய வையுங்கள். ஒவ்வொரு ஆத்மாவையும் மீட்பதற்காகத்தான் கர்த்தர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். நம்மை இந்த காலத்தில் மௌனமாயிராமல் ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்யுங்கள். கிறிஸ்துவை குறித்த அடையாளங்கள் சொன்னதெல்லாம் நடந்தது, நடக்கவும் போகின்றது. கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாயிருப்போம். ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்தவும் செய்வோம். நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடிய ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனாயிரு என்று கர்த்தர் நமக்கு முன்னறிவித்திருக்கிறார். அதன்படி நாம் கர்த்தருக்காக நாம் செய்ய வேண்டும். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். எகலேசு ராஜா, நீங்க வானத்தையும் பூமியையும் சகலத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள மெய்யான தெய்வம் என்பதை எவ்வளவு அழகாக உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக எங்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறீங்க. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை என்று சொன்னீங்க. ஆமாப்பா, நீங்க என்னென்னலாம் சொன்னீங்களோ அதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. உம்மை குறித்து என்னென்னலாம் சொல்லப்பட்டதோ அவைகளெல்லாம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. உம்முடைய பிறப்புக்கு ஒரு அடையாளம் சொல்லப்பட்டது. நீர் தேவனுடைய குமாரனாக இந்த உலகத்தில் பிறப்பீர் என்பதற்கு ஒரு அடையாளம், ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்களாக என்று சொல்லப்பட்ட அடையாளத்தின்படியே 650 ஆண்டுகளுக்கு பின்பு அப்படியே அது நிறைவேறியதப்பா. நீங்க ஊழியம் செய்த நாட்களிலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அல்லாமல் வேறு அடையாளம் கொடுக்கப்படுவதில்லை. யோனா 3 நாட்கள் இரவும் பகலும் மீனின் வயிற்றில் இருந்தது போல, மனுஷகுமாரனும் மீனின் வயிற்றில் இருந்தது போல, பூமியின் இருதயத்தில் இருப்பார் என்று நீங்க சொன்னது போல, அப்படியே நீங்க சிலுவையில் எங்களுக்கு அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் நீங்க உயிரோடு கல்லறையை விட்டு வெளியே வந்தீங்க. அதுவும் அடையாளத்தின்படியே நடந்தது. நீங்க சொன்ன அடையாளம் தவறி போகவில்லை. இப்பொழுதும் ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கு முன்பதாக கொள்ளை நோய் வரும் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நீங்க முன்னறிவித்தீங்க. அதுதான் அப்பா இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நோய்க்கான காரணங்கள் எத்தனையோ விதத்தில் சொல்லப்பட்டு கொண்டிருந்தாலும், அவைகளெல்லாம் ஒரு பக்கத்தில் உண்மையா இருந்தாலும், அவைகளை தாண்டி நாங்கள் யோசிக்க வேண்டிய ஒன்று, எங்கள் ஆத்துமாவை நாங்கள் காத்து கொள்ளும்படியாக, அந்த ரகசிய வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு தகுதி உள்ளவர்களாய் காணப்படும்படி எங்களை நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒரு கூட்ட ஜனத்தையும் நாங்கள் காப்பாற்ற எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்பா, நீங்க சொன்னதெல்லாம் நடந்தது, இதுவும் சொல்லி இருக்கிறீங்க, இவைகளும் அடையாளங்களின்படி நடக்கப் போகிறது. 6வது அடையாளம் தீவிரமாய் நடந்து கொண்டிருக்கிறது. 7வது அடையாளமாகிய பூமி அதிர்ச்சிகளும் சம்பவிக்கத் தொடங்கி இருக்கிறது. கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து இன்றைக்குள் ஆண்டவரே உலகத்தில் 2 பூமி அதிர்ச்சிகள் நடந்திருக்கிறது. 7வது அடையாளமும் தொடங்கி இருக்கிறதே. எவ்வளவு சீக்கிரம் நீங்க வரப்போறீங்க ஆண்டவரே? அதற்கு ஒவ்வொருவரும் ஆயத்தமாக உதவி செய்யுங்க. காத்துக்கொள்ளுங்க அப்பா, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. இந்த வார்த்தைகளை கேட்டவர்கள் ஒருவரும் மௌனமாயிராதபடி ஒரு கூட்ட ஜனத்தை ரட்சிப்புக்குள் நடத்த கிருபை செய்யுங்க அப்பா. அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொன்னீங்க. ஆகையினால் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த அடையாளங்கள் அறிவிக்கப்பட்டு அவர்கள் ஆத்துமாக்கள் மீட்கப்படுவதாக. ஸ்தோத்திரம், துதி, கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.